One big difference between the way God dealt with people in the Old Testament times and New Testament times is this.
பழைய உடன்படிக்கையிலும் புது உடன்படிக்கையிலும் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு இடைப்பட்ட விதத்தின் வித்தியாசம் இதுதான்.
In the Old Testament, God gave only commandments.
பழைய உடன்படிக்கையிலே தேவன் அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கட்டளைகளை கொடுத்தார்.
You must do this, you must not do that.
இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது.
You must not worship idols.
நீங்கள் விக்கிரகங்களை வணங்கக்கூடாது.
You must not kill, you must not commit adultery.
நீங்கள் கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது.
You must keep the Sabbath, you must obey, honor your father and mother.
ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், தகப்பனையும் தாயையும் கனம் சொல்ல வேண்டும்.
But there was no power given to keep it.
அதை செய்வதற்கான பலன் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
So we can compare Old Testament people like people who are pushing a car from behind to move it.
பழைய உடன்படிக்கையின் ஜனங்களை ஒரு காரை பின்னிருந்து தள்ளிக்கொண்டு போகிற ஜனத்திற்கு ஒப்பிடலாம்.
They were laboring and heavy laden.
அவர்கள் அதிகமாய் வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தார்கள்.
Then Jesus said, "Come to me, all who labor and are heavy laden."
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னார்.
I will give you rest.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
Because I'll show you another way.
நான் இன்னொரு வழியை,
keep God's commandments.
தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு இன்னொரு வழியை காண்பிக்கிறேன்.
And that is through the power of the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியின் வல்லமை மூலமாய்.
But not just that.
ஆனால் அது மாத்திரமல்ல.
In the Old Testament, there was no example to follow.
பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் பின்பற்றுவதற்கான மாதிரிகள் இல்லை.
Moses never said follow me.
மோசே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை.
He could not say that.
அதை அவரால் சொல்ல முடியவில்லை.
Even the great prophets Elijah or John the Baptist never said follow me.
எலியாவோ யோவான் சானகனோ அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை.
The first person in the Bible who said follow me was Jesus.
முதலாவது நபர் வேதாகமத்திலே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து.
And then Paul.
அதற்கு பிறகு பவுல்.
And after that many others who say follow me as I follow Christ.
அதற்கு பிறகு நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
So we can say the difference is in the Old Testament they had instructions but no example.
பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கொடுக்கப்பட்டது, ஆனால் எடுத்துக்காட்டுகள் இல்லை.
Instructions were right.
அந்த காரியம் சொல்லப்பட்ட காரியங்கள் சரியா இருந்தது.
But they could not keep it.
ஆனால் அதை அவர்களால் கைக்கொள்ள முடியவில்லை.
But now we have an example.
இப்போது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு.
So it's something like this.
இப்படியா
இருக்கு. You have a whole group of people who don't know how to swim and they want to learn how to swim.
இங்க ஒரு குழுவான ஜனங்கள், அவர்கள் நீச்சல் தெரியாது, நீச்சல் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்.
One person explains on a blackboard.
ஒரு blackboardல ஒருவர் அதை விவரிக்கிறார்.
He draws with a chalk and says you move your hands like this and move your legs like this.
உங்கள் கைகளை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சாக்ல எழுதி காண்பிக்கிறார்.
Okay, teaches you for 1 hour.
ஒரு மணி நேரம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
Okay, now all of you go and jump in the river and do what I told you.
நான் இப்போது சொல்லின எல்லாரும் மாற்றிலே குதித்து நான் சொன்னதை செய்யுங்கள்.
You think any one of them will learn how to swim?
யாராவது ஒருவர் நீச்சல் கற்றுக்கொள்வார்களா?
They'll all drown.
எல்லோருமே முழுகி போவார்.
That's what happened in the Old Testament.
அதுதான் பழைய உடன்படிக்கையில்
நடந்தது. Nobody could learn how to swim, how to live a godly life.
தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பது ஒருவரும் கற்றுக்கொள்ளவில்லை.
But then in the New Testament it's like the teacher saying come to the river, I'll show you how to swim.
புதிய உடன்படிக்கையிலே நம்ம கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அவர் நீச்சல் குளத்தண்டை வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்.
I'm not drawing any diagrams.
நான் எந்த டயகிராமும் வரைந்து படம்
காண்பிப்பதில்லை. You see how I am moving my hands and legs.
நான் எப்படி என்னுடைய கைகளையும் கால்களையும் அசைக்கிறேன் என்று கவனித்து பாருங்கள்.
And follow me.
அதற்கு பிறகு என்னை பின்பற்றுங்கள்.
That is the difference between Old Testament and New Testament.
அதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம்.
So if you come to the church and you only hear instructions,
சபைக்கு வந்து நீங்கள் வெறும் உபதேசங்களை மாத்திரம் கேட்டுக் கொண்டிருந்தால்,
even if it is new covenant instructions,
ஒருவேளை புதிய உடன்படிக்கையின் உபதேசங்களா இருந்தாலும்,
you will not be able to keep them.
அதை உங்களால் கை கொள்ள முடியாது.
Even though it is correct instructions,
அது சரியான உபதேசங்களா இருந்தாலும்,
it's like the person drawing on the board how to move hands and legs, absolutely correct.
அந்த போர்டிலே வரைந்து கொண்டு காண்பிக்கிறவர் சரியாய் காண்பிக்கிறார்.
But you don't learn it.
ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை.
Because instructions can never be as good as an example.
உபதேசங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒப்பாக ஒரு நாளும் இருக்க முடியாது.
So Jesus became an example.
இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறினார்.
So we have to follow his example.
அவருடைய எடுத்துக்காட்டை முன்மாதிரியாய் நாம் பின்பற்ற வேண்டும்.
And his will was there should be many other people like him who are following him, who can tell others follow me as I follow Christ.
அவருடைய விருப்பம் எல்லாம் அவரை பின்பற்றுகிற நபர்களாய் இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டும் என்பதே.
Paul was like that.
பவுல் அப்படித்தான் இருந்தார்.
Who said follow me as I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று
சொன்னார். And listen to
this. இதை கவனியுங்கள்.
Every preacher and leader should have been like that.
ஒவ்வொரு பிரசங்கியாரும் தலைவரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
Every preacher or pastor should have been able to say to his congregation, follow my example as I follow Christ.
ஒவ்வொரு பிரசங்கியாரும் போதகரும் அவர்களுடைய ஜனங்களிடத்திலே நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீ பின்பற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும்.
But nobody says it.
ஆனால் அப்படி யாரும் செய்வதில்லை.
Most people today say, don't look at me, look at Jesus.
இன்று அநேகர் சொல்லுகிற காரியம், என்னை பார்க்காதீர்கள், இயேசு கிறிஸ்துவை பாருங்கள்.
But Paul never said that.
பவுல் அதை சொல்லவில்லை.
Paul said, look at me.
பவுல் சொன்னார், என்னை நோக்கி பாருங்கள்.
Follow me as I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள்.
So when a pastor says, don't look at me, but look at Jesus.
ஒரு போதகர், என்னை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள் என்று சொல்வாரானால்,
what he is saying is, I am a hypocrite, so don't look at me.
அவர் சொல்ற காரியம், வருகிற காரியம், நான் ஒரு மாயமாளக்காரன்,
I am not following Christ.
நான் இயேசுவை பின்பற்றவில்லை.
But you follow Christ.
நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள்.
It's like saying, I don't know how to swim, but I'll teach you how to swim.
எனக்கு நீச்சல் தெரியாது, நான் உங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்வது போல.
How can you learn how to swim by man himself has not learnt it?
தன்னுடைய வாழ்க்கையிலே நீச்சல் கற்றுக் கொடுக்காத ஒரு மனிதன் எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும்?
I take one area alone.
ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்காட்டாக எடுக்கிறேன்.
What was Jesus' attitude to money?
பணத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது?
That's only one area. There are many areas of the Christian life.
கிறிஸ்திய வாழ்க்கையின் அநேக பகுதிகளிலே ஒரே ஒரு பகுதி.
Where do you find Jesus ever asking people to give money for him?
எந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தனக்கு பணத்தை கொடுக்கும்படி ஜனங்களிடத்தில் கேட்டதை பார்க்க
முடியும்? Or he preached or healed and then passed a bag around saying I need money.
அவர்கள் பிரசங்கித்த பொழுது, சுகமடைந்த பொழுது ஒரு பையை அனுப்பி எனக்கு பணம் தாருங்கள் என்று கேட்டு.
Not even once.
ஒரு முறை கூட இல்ல.
So who is following Jesus then?
அப்போது யார் இயேசுவை பின்பற்றுகிறார்கள்?
Because every church you go to, they are always asking people for money.
எல்லா சபைகளிலும் போனால் ஜனங்களை பணத்தை அவர்களிடம் கேட்கிறார்கள்.
That is Old Testament.
அது பழைய உடன்படிக்கை.
The priest, they said, come on, bring your tithe here.
ஆசாரியர்கள், உங்கள் தசமாங்கங்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள்.
Have you heard the story of one pastor went to one brother in CFC and said, you must pay your tithe?
ஒரு போதகர் சிஎஸ்சியில் இருந்த ஒரு சகோதரத்தில் போய், நீங்கள் உங்கள் திசோபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சம்பவத்தை, கதையை கேட்டிருக்கீங்களா?
So he gave a very wise answer.
அவர் ஒரு நல்ல ஞானமான பதிலை கொடுத்தார்.
He said, in the Old Testament, only those who were circumcised had to pay that tithe.
அவர் சொன்னார், பழைய உடன்படிக்கையிலே விருத்த சேதம் செய்தவர்கள் மாத்திரம்தான் தசோபாகம் கொடுக்க வேண்டும்.
You have not circumcised me. How can you ask for my money?
நீங்கள் விருத்த சேதம் செய்யப்படவில்லை, எப்படி நீங்கள் தசோபாகத்தை கேட்கலாம்?
Very wise answer.
Very ஞானமான ஒரு பதில்.
You know, they never tell people you must be circumcised, but they say you must pay your tithe.
ஜனங்களிடத்திலே நீங்கள் விருத்த சேதம் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை, ஆனால் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
You know, the Old Testament said, if you are not circumcised, you cannot be a part of Israel.
உங்களுக்கு தெரியுமா, பழைய உடன்படிக்கையிலே நீங்கள் விருத்த சேதம் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் இஸ்ரவேலின் ஜனங்களிலே, ஜனத்திலே ஒரு கூட்டமாக இருக்க முடியாது.
Why don't they preach that today? You can't be a part of the church if you are not circumcised.
நீங்கள் விருத்த சேதம் செய்யவில்லை என்றால் சபையில் ஒரு அங்கமாக இருக்க முடியாது என்று ஏன் பிரசங்கிப்பீர்கள்?
Only such people must pay that tithe.
அவர்கள் மாத்திரம்தான் தசமபாகம் செலுத்த வேண்டும்.
What money will they get?
அவர்களுக்கு என்ன பணம் கிடைக்கும்?
I'm just showing you the amount of deception going on in Christendom today.
இந்த கிறிஸ்தவத்திலே போய் கொண்டிருக்கிற அவ்வளவு அதிகமான வஞ்சகத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
So why is it so many Christians are deceived?
ஏன் இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்?
One reason.
ஒரு காரணம்.
They don't read the Bible.
அவர்கள் தேவனுடைய வேதாகமத்தை வாசிப்பதில்லை.
If they are illiterate and they don't, then we can forgive them for not reading.
அவர்கள் படிக்க தெரியாதவர்களா இருந்தால் அவர்களை மன்னிக்கலாம்.
Or there is no Bible translated in their language, like 200 years ago there was no Tamil Bible.
ஒருவேளை அவர்களுடைய மொழியிலே வேதாகம் இல்லாமல் இருந்தால், எடுத்துக்காட்டாக 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதாகம் இல்லை.
You know, 200 years ago there was no Tamil Bible.
200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதாகம் இல்லை என்று தெரியுமா?
You would not have known what the Bible says.
வேதம் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
Then you can say, okay, these poor people are deceived because they don't have a Bible.
அப்போது சொல்லலாம், இவர்களுக்கு வேதாகம் இல்லாததினாலே அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
But listen to this.
ஆனால் இதை கவனியுங்கள்.
If you have a Bible in your own language,
உங்களுடைய சொந்த மொழியிலே ஒரு வேதாகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது,
and you don't read it,
அதை நீங்கள் வாசிக்காமல்,
then you deserve to be deceived by these preachers.
நீங்கள் இப்படிப்பட்ட பிரசங்கியாரால் வஞ்சிக்கப்படுவது உங்களுக்கு வேண்டியதே.
God will say you have no excuse.
ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு சாக்குப்போக்கு சொல்ல முடியாது.
I gave you my word in my language, your language, you don't read it.
உன்னுடைய மொழியிலே நான் என் வேதாகமத்தை கொடுத்தேன், நீ வாசிக்கவில்லை.
So in the New Testament, he has not only given us his word, he has given us his son as an example to follow.
புதிய உடன்படிக்கையிலே வெறும் அவருடைய வார்த்தை மாத்திரம் தேவன் கொடுக்கவில்லை, அவருடைய சொந்த குமாரனை நமக்கு ஒரு முன்மாதிரியாய் கொடுத்திருக்கிறார்.
And so if you only read the Bible, and you don't look at Jesus, you'll be like the man trying to learn to swim by watch reading on the blackboard.
இன்னி வேதத்தை மாத்திரம் வாசித்து இயேசுவின் நோக்கி பார்க்காமல் இருந்தால் அந்த blackboardலே நீச்சல் கற்றுக் கொடுக்க பிரயாசப்பட்ட மனிதனை போல்
இருப்பேன். I will never be able to live the Christian life if I only read the Bible and I don't have an example.
இது வெறும் வேதாகமத்தை மாத்திரம் வாசித்து எனக்கு எந்தவிதமான முன்மாதிரி இல்லாமல் இருந்தால் நான் என் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது.
So that is why when we read the Bible we must look for the example of Jesus.
அதனால் தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் முன் உதாரணத்தை நாம் நோக்கி பார்க்க
வேண்டும். How to remain hot?
எப்படி நான் நல்லா இருப்பது?
Without becoming lukewarm or cold.
நான் வெதுவெதுப்பாய் குளிராய் இல்லாமல்.
Let me look at the one person who was never lukewarm or cold even for one single moment in his life.
தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வினாடி கூட அனலாயும் குளிராயும் வெதுவெதுப்பாயும் இல்லாத ஒரு மனிதனை நான் பார்த்தேன்.
That was Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்து.
All his life
அவருடைய வாழ்க்கை முழுவதும்
he was on fire for God.
அவர் தேவனுக்கென்று அனலாய் இருந்தார்.
Every moment
ஒவ்வொரு க்ஷணமும்
he was on fire.
அவர் தேவனுக்கு அனலாய் இருந்தார்.
Hot for the Lord.
தேவனுக்கென்று அக்னியாய் இருந்தார் பிதாவுக்கென்று.
That's a good example to follow.
அவர் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறார் பின்பற்றுவது.
So if we follow his example
அவருடைய முன்னுதாரணத்தை நாம் பின்பற்றுவோமா
we can be on fire always.
எப்பொழுதே நாம் அனலுள்ளவர்களாய் இருக்க முடியும்.
And so we read that God has given us his word so that we can see Jesus in the Bible.
நாம் வேதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது இயேசு கிறிஸ்துவை வேதத்தில் பார்ப்பதற்காய்.
See it says in 2 Corinthians in chapter 3
2 கொரிந்தியர் 3 ஆம் அதிகாரத்திலே
why has God given us the Holy Spirit?
ஏன் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்?
You know that the Pentecostals say that is to speak in tongues.
பெந்தகோஸ்தினர் சொல்வது நாம் அன்னிய பாஷையிலே பேசுவதற்காய்.
That is not the main reason.
அது பிரதானமான நோக்கமல்ல.
That is one of the gifts God gives.
அது தேவன் கொடுக்கிற ஒரு வரம்.
But we read God does not give it to everybody.
தேவன் அதை எல்லாருக்குமே கொடுப்பதில்லை என்று வாசிக்கிறோம்.
It's very clear in the Bible God does not give that gift to everyone.
வேதத்திலே மிக தெளிவா இருக்கிறது அந்த வரத்தை தேவன் அனைவருக்கும் கொடுப்பதில்லை.
Maybe I should show you that verse first in 1 Corinthians and chapter 12.
அந்த வசனத்தை முதலாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
Because there's a lot of false teaching on this.
ஏனென்றால் இன்று அநேக தவறான உபதேசங்கள் இதன் அடிப்படையில் இருக்கிறது.
1 Corinthians 12
1 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
It says there are many gifts but God gives them in verse 1 Corinthians 12:11.
1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11
வசனம். The Holy Spirit distributes these gifts individually as he chooses.
இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்.
Like the many members verse 12 in one body they are all different members what one body.
சரீரம் ஒன்றா ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம்.
So it says in 1 Corinthians 12 and further down
1 கொரிந்தியர் 12 அதிகாரம்
verse 29
29 வசனம்.
No, he's talking about different members of the body.
சரீரத்தின் வித்தியாசமான அவயங்களை பற்றி பேசுகிறார்.
Verse 26 28 some apostles prophets like that teachers miracles and so on
apostles தீர்க்கதரிசிகள் போதகர்கள் அற்புதங்கள் என்று அநேக
காரியங்கள் and various kinds of tongues also
அநேக விதமான பாஷைகள்
and then he says
அதற்கு பிறகு சொல்கிறார்
are all apostles
எல்லோரும் அப்போஸ்தலர்களா
no
இல்லை
supposing somebody comes and says if you are filled with the spirit you'll all become apostles
யாராவது ஒரு உங்களுக்கு வந்து நீங்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டால் நீங்கள் எல்லோரும் அப்போஸ்தலா இருப்பீர்கள் சொன்னார்
false teaching
தவறான உபதேசம்
or prophets
தீர்க்கதரிசிகள்
are all prophets
எல்லாரும் தீர்க்கதரிசிகளா இல்லை
supposing somebody preaches everybody will be a prophet if you filled with the spirit
நீங்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டால் எல்லாரும் தீர்க்கதரிசிகள்
or everybody will be a teacher
எல்லாரும் போதகர்கள்
or verse 29 last part everybody will do miracles
எல்லாரும் அற்புதம் செய்கிறவர்களாய்
no
இல்லை
or everybody will have the gift of healing verse 30
30 வசனம் எல்லாரும் குணமாக்குகிற வரங்கள்
உடையவர்கள் இல்லை all do not have it
எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை
and tongues and interpretation all do not speak in tongues
அதே போல அந்நிய பாஷை எல்லோரும் பேசுவதில்லை
it's so clear
மிக தெளிவாக இருக்கிறது
then why is the holy spirit given
then பரிசுத்தாவியானவர் ஏன்
these are all different gifts
இது எல்லாமே வித்தியாசமான வரங்கள்
it's true he gives tongues to some people
சிலருக்கு அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்கிறார்
like he gives teaching gift to some people healing gift to some people
போதிக்கிற வரம் சுகமாக்குகிற வரத்தை கொடுப்பது போல இந்த வரத்தை கொடுக்கிறார்
there's one thing the holy spirit wants to do in all of us
நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய காரியமாய் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்கிறார்
that you can read in 2 Corinthians 3:18
அதை 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்க முடியும்
This is the clearest verse that teaches us the entire ministry of the Holy Spirit.
பரிசுத்தாவியானவருடைய முழு ஊழியத்தை குறித்து மிக தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது.
If you want to know the whole 100% ministry of the Holy Spirit, here is one verse.
பரிசுத்தாவியானவருடைய 100% ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஒரு வசனம்.
2 Corinthians 3:18.
2 கொரிந்தியர் 3:18.
The word of God is called here a mirror.
இங்கு தேவனுடைய வார்த்தை ஒரு கண்ணாடிக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
It says that in James 1:25. God's law is like a mirror.
யாக்கோபு 1:25 இல் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கற்பனைகள் ஒரு கண்ணாடியை போல.
In the Old Testament the law was like a mirror where you saw your own face.
பழைய உடன்படிக்கையிலே அந்த கற்பனைகள் கண்ணாடியை போல தன்னுடைய முகத்தை பார்ப்பது போல இருந்தது.
See the law like you look in the mirror and you see the dirt on your face and you wash it off.
நியாய பிரமாணம் என்பது ஒரு கண்ணாடியை போல நம்முடைய முகத்தை பார்த்து அதில் இருக்கிற அழுக்கை நாம் துடைத்து விடுகிறோம்.
So the law will show you what's wrong with you.
அந்த நியாய பிரமாணம் நமக்குள் என்ன தவறு இருக்குது என்பதை காண்பிக்கிறது.
But in the New Testament,
ஆனால் புதிய உடன்படிக்கை
it's not like that.
அது அப்படி அல்ல.
In the New Testament, in this word of God, we see the glory of Jesus first.
அந்த தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை முதல்ல நாம் பார்க்கிறோம்.
Very important to understand this.
இந்த காரியத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது.
In the Old Testament when you saw the law, you'd see your own faults.
பழைய உடன்படிக்கையிலே நியாய பிரமாணத்தை பார்த்தபொழுது உங்களுடைய குறைகளை நீங்கள்
பார்த்தீர்கள். Just like a mirror.
ஒரு கண்ணாடியை போல.
Oh, there's dirt here, there's dirt here, dirt here.
இங்க அழுக்கு இருக்குது, இங்க அழுக்கு இருக்குது, இங்க அழுக்கு இருக்குது.
And some of it is so bad I can't clean it also.
சில இடத்திலே பயங்கர மோசமா இருக்குது, நான் சுத்தம் செய்யவும் முடியாது.
Maybe one of this is a cancer.
ஓ, இதுவரைல கேன்சரா இருக்க முடியும்.
Soap will not take it away.
அதை எடுக்க முடியாது.
So the law was like that showing you what's wrong with you, what's wrong with you, what's wrong with you.
நியாய பிரமாணம் அதே போல என்னிடத்தில் என்ன தவறு இருக்குது, என்ன தவறு இருக்குது என்று காண்பிக்கிறது.
People tried to get rid of their sin, they could not get rid of their sin.
ஜனங்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறார்கள், அவங்களால முடியவில்லை.
The New Testament.
ஆனால் புதிய உடன்படிக்கை.
It's a different type of mirror.
அது வித்தியாசமான ஒரு கண்ணாடி.
When I look at this mirror,
இந்த கண்ணாடியை நான் பார்க்கும்போது,
it says here I don't see my fault.
என்னுடைய குறையை நான் பார்ப்பதில்லை.
In this mirror I see the glory of the Lord Jesus.
இந்த கண்ணாடியிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் பார்க்கிறேன்.
And it says in the last part of that verse is the Holy Spirit who shows me that.
அந்த பரிசுத்தாவியானவர் அதை எனக்கு காண்பிக்கிறார்.
So the first thing the Holy Spirit does is show me the glory of Jesus in the word of God.
முதலாவது பரிசுத்தாவியானவர் செய்கிற காரியம் தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை எனக்கு காண்பிக்கிறார்.
Then what happens?
அதற்கு பிறகு என்ன நடக்கிறது?
You know, I don't have time to show you that, but you probably know the story in Isaiah 6 where Isaiah saw the glory of the Lord once.
Isaiah 6 அதிகாரத்தில் இயேசையா தேவனுடைய மகிமையை பார்த்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், சொல்வதற்கு நேரம் இல்லை.
Sometime when you get time read Isaiah 6.
இயேசையா 6 அதிகாரம் நேரம் இருக்கும்போது எடுத்து வாசியுங்கள்.
God did not show Isaiah his sin.
இயேசையாவினுடைய இயேசையாவுக்கு தேவன் தன்னுடைய அவனுடைய பாவத்தை காண்பிக்கவில்லை.
He could have done that. He could have done that.
அதை தேவன் செய்திருக்க முடியாது.
Isaiah, this is your sin.
ஏசாயா, இது உன்னுடைய பாவம்.
But he didn't do that.
ஆனால் தேவன் அதை செய்யவில்லை.
It says Isaiah 6, he says I saw the glory of the Lord.
ஏசாயா 6லே ஏசாயா தேவனுடைய மகிமையை பார்க்கிறார்.
Just like here.
இங்க இருப்பது போல.
And what happened?
என்ன நடந்தது?
As soon as he saw the glory of the Lord, he saw his own need.
தேவனுடைய மகிமையை பார்த்த உடனே அவன் தன்னுடைய தேவையை பார்த்தான்.
Oh Lord, I'm not like that.
ஆண்டவரே, நான் அப்படி இல்லை.
I'm a sinner.
ஆண்டவரே, நான் ஒரு பாவி.
My language is bad.
ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை மோசமா இருக்கு.
Language of people around me is also all bad.
என்னை சுற்றி பேசுகிற ஜனங்களுடைய வார்த்தை மோசமா இருக்கு.
As soon as he said that,
அதை சொன்ன உடனே
an angel came with a fire from the altar and cleansed his language.
ஒரு பலிபீடத்திலிருந்து ஒரு தணலை எடுத்துட்டு வந்து அவனுடைய வாயை ஒரு தேவதூதன் சுத்தப்படுத்தி
and said, now you are clean, go and preach.
இப்பொழுது நீ சுத்தமா இருக்கிறாய், போய் பிரசங்கி.
That is a picture of what God does in the New Testament.
அதுதான் புதிய உடன்படிக்கையிலே தேவன் செய்கிறதுக்கு ஒரு படமா இருக்கிறது.
That means you see the glory of the Lord.
தேவனுடைய மகிமையை பார்க்கிறீர்கள்.
And you immediately see your own need.
உடனடியாக உங்களுடைய தேவையை பார்க்கிறீர்கள்.
And the Lord cleanses me.
ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கிறார்.
Like the fire came from the altar to Isaiah.
பலிபீடத்திலிருந்து ஏசாயாவினிடத்தில் அக்னி வந்தது போல.
Came to me.
எனக்கு வந்தது.
And cleanses me.
என்னை சுத்திகரிக்கிறது.
And it says here in verse 18.
18th வசனம் சொல்கிறது.
The second thing the Holy Spirit does.
பரிசுத்தாவியானவர் செய்கிற இரண்டாவது காரியம்.
Not only shows me that glory.
அந்த மகிமையை மாத்திரம் காண்பிப்பதல்ல.
I see my need.
என்னுடைய தேவையை பார்க்கிறேன்.
He cleanses me.
என்னை சுத்திகரிக்கிறார்.
He gives me the fire.
எனக்கு அக்னியை தருகிறார்.
And it says here changes me into that likeness.
அந்த சாயலாகுக்கு ஒப்பாய் என்னை மாற்றுகிறார்.
Into the likeness of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய்.
Not in one moment.
ஒரு வினாடியிலே அல்ல.
From glory to glory to glory to glory.
மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமை.
Little by little.
கொஞ்சம் கொஞ்சமாய்.
That means every day the Holy Spirit wants to show me the glory of Jesus.
ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்க
விரும்புகிறார்.
அதிலிருந்து என்னுடைய தேவையை நான் பார்த்தேன்.
Then he will make me like that.
அதற்கு பிறகு அவர் என்னை அவரை போல
மாற்றுவார். If I want to be like that.
அதே போல நான் இருக்க விரும்பினால்.
In the Old Testament,
பழைய உடன்படிக்கையிலே,
I never see the glory.
மகிமையை பார்க்க முடியாது.
Only my need.
என்னுடைய தேவை மாத்திரம்தான்.
And I try to cleanse it and I can't do it.
நான் சுத்திகரிக்க முயற்சிக்கிறேன், முடியவில்லை.
These are the two things the Holy Spirit does today.
இந்த நாளிலே இந்த இரண்டு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர்
shows me the glory of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிக்கிறார்.
And makes me like that little by little.
கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சாயலுக்கு ஒப்பாய் என்னை மாற்றுகிறார்.
In my life first of all.
முதலாவது என்னுடைய வாழ்க்கையில்.
And then shows me the particular ministry I have in his body.
அவருடைய சரீரத்தில் இருக்கிற குறிப்பிட்ட அந்த ஊழியத்தை எனக்கு காண்பிக்கிறார்.
So some may be like the tongue, we have to preach a lot.
சிலர் நாக்கை போல அதிகமாய் பிரசங்கிக்கிறவர்களாய்
இருக்கலாம். Some people may be like the hand that does a lot of practical work which is also important in the body of Christ.
சிலர் கரங்களை போல சபையில இருக்கிற நடைமுறைக்கான சில காரியங்களை செய்ய அவசியமாய் இருக்கு.
You know what a lot of practical work there is even for a small conference like that in cooking food and so many things.
இந்த இப்படிப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ்ல குக்கிங் சாப்பாடு சமைப்பது போன்ற அநேக காரியங்கள் நடைமுறை
ministry in the body of Christ.
அது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒரு ஊழியம்.
All can't do it.
எல்லாமே எல்லாராலும் செய்ய முடியாது.
One can't do the other.
ஒரு காரியம் ஒரு செய்வது மற்றொரு செய்ய முடியாது.
If somebody who can cook well sits up here and preaches.
நன்றாக சமைக்கிற ஒருவர் இங்கு உட்கார்ந்து பிரசங்கித்தால்
nobody will come for the conference again. What is this chap does not saying anything.
இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒருவரும் வர மாட்டார்கள்.
Or if I go and cook, nobody will come and want to eat that.
ஒரு நான் போய் சமைத்தால் ஒருவரும் சாப்பிட விரும்ப மாட்டார்கள்.
I don't have that gift.
எனக்கு அந்த வரம் இல்லை.
So God has given different gifts to different people.
ஆண்டவர் வித்தியாசமானவர்களுக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார்.
I am not jealous of those who can cook well.
நன்றாக சமைக்கிறவர்களை குறித்து எனக்கு பொறாமை இல்லை.
And I am sure not that they are not jealous of me.
நானும் அவர்கள் என் மேல் பொறாமை இல்லை என்று நம்புகிறேன்.
We are each doing our job.
நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வேலையை செய்கிறோம்.
The whole body of Christ is like that.
கிறிஸ்துவின் முழு சரீரமும் அப்படிதான்.
And then there are hand and tongue can be seen.
அந்த கரங்களும் நாவும் பார்க்கக்கூடியதாக
இருக்கும். There are some hidden parts like the heart.
அதற்கு பிறகு மறைவான சில அங்கங்கள் இருதயம்.
What is the heart of the Christian body of the body of Christ?
கிறிஸ்துவ சரீரத்தின் இருதயமாய் இருப்பது என்ன?
You know if my heart stops beating now.
என்னுடைய இருதயம் அடிப்பது நின்றுவிட்டால் இப்பொழுது
What will happen?
என்ன நடக்கும்?
My message will stop immediately.
என்னுடைய செய்தி உடனடியாக நின்றுவிடும்.
I can't speak.
என்னால் பேச முடியாது.
The heart in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற இருதயம்
are those who pray in secret.
ரகசியமாய் அந்தரங்கத்திலே ஜெபிப்பவர்கள்.
You don't see them.
அவர்களை வெளியிலே பார்க்க முடியாது.
They fast.
அவர்கள் உபவாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள்.
Nobody sees them except God.
தேவனை தவிர வேறு ஒருவரும் அவர்களை பார்ப்பதில்லை.
But because there are people like that praying.
அப்படி ஜனங்கள் ஜெபிப்பதினாலே
I am able to speak.
என்னால் பேச முடிகிறது.
You know, I've been traveling and speaking for in the CFC alone for more than 40 years
40 varadangalukku melak CFC le payanam seidhu naan prasangithukondirukken
whenever I go anywhere
enga endra edathirku naan ponalum
I always send an email to all our elders and churches please pray for me
nammudaiya CFC sabai moopargalukku indha email anuppugiren enakkai jebithukollungal
I am going here for these 2 days
indha edathirku rendu naal pogiren
Even for this conference I have told different people
in the conference kagum anaiyukku naan sonnen
some of them already replied saying we are praying for you
silar munbaga ezhudinaal naangal jebikkira ungalukkai
do you see them
avargalai paarkka mudigiradha
no
illai
it's like the heart
adu irudhayam pole
I know that if they stop I'll have to stop speaking
avargal jebippadai niruthinaal naan pesuvadhai niruthikkondai irukkum
I will speak but there'll be no anointing in it
naan oru velai pesalamaanaal abhishekam irukkadhu
Don't think you can do God's work without some people praying for you.
நீங்கள் ஒரு சிலர் உங்களுக்காய் ஜெபிக்காமல் நீங்கள் தேவனுடைய பணியை செய்யவிடும் என்று செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள்.
You need to pray.
நீங்கள் ஜெபிக்க
வேண்டும்.
உங்களுக்காக.
But Paul said the greatest apostle said please pray for me.
மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் எனக்காய் ஜெபியுங்கள்.
Some of you who think that I don't have any gift.
ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு எந்த வரமும் இல்லை என்று.
Don't you think you can pray? Do you need a very special gift for that?
நீங்கள் ஜெபிக்கலாமே அதற்கென்று ஒரு தனிப்பட்ட விசேஷித்த வரம் வேண்டுமா?
See this verse.
இந்த வசனத்தை கவனியுங்கள்.
Ephesians
Ephesians
and chapter 6.
6ஆம் அதிகாரம்.
Here is something that everybody can do.
எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம்.
Verse 18.
18ஆவது வசனம்.
With all prayer and petition pray at all times in the spirit be on the alert with all perseverance and petition for all the believers.
எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
for all believers
உயிர்த்து கொண்டிருங்க எல்லா விசுவாசிகளுக்காகவும்.
And then he says,
அதற்கு பிறகு
சொல்கிறார், say pray for all the believers, no need to pray for me, I'm all right.
எனக்காக ஜெபிக்க வேண்டாம், மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிங்கள் சொல்லவில்லை.
He says pray especially for me,
எனக்காக விசேஷமாய் ஜெபியுங்கள்,
because that I'll be able to open my mouth,
நான் தைரியமாய் என் வாயை திறக்க முடியும்,
and boldly speak the mystery of the gospel,
சுவிசேஷத்தின் அந்த ரகசியத்தை தைரியமாய் அறிவிப்பதற்கு.
We say, hey Paul, don't tell me we need to pray that you should be bold, you're already such a bold preacher.
Paule, நீர் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க இப்ப கேட்க முடியுமா? நீர் தைரியமான ஒரு பிரசங்கியார்.
We have heard you so many times.
அநேக முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
Why do we need to pray that you should be bold? You're already bold.
நீங்கள் முன்பாக தைரியமா இருக்கிறீர்கள். நீங்கள் தைரியமா இருக்கும்படி நாங்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும்?
He says no, I am bold because people are praying for me.
அவர் சொல்கிறார், இல்லை, நான் தைரியமா இருப்பதற்கு காரணம் ஜனங்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள்.
He is not the type of person who says I don't need the heart, I can speak without the heart.
நான் என்னுடைய இதயம் இல்லாம இல்லனால் பேச முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அல்ல.
This is the greatest preacher Christianity has seen.
கிறிஸ்தவரும் பார்த்த மிகப்பெரிய பிரசங்கியார்.
He says I will not, please pray that I can open my mouth.
நான் என் வாயை நான் திறக்கும்படியா எனக்காய் ஜெபியுங்கள்.
That's amazing.
ஆச்சரியமா இருக்குது.
Paul, you cannot open your mouth without people praying for you.
ஜனங்கள் உங்களுக்காய் ஜெபிக்காமல் நீங்கள் வாயை திறக்க முடியாதா பவுலே?
I can open my mouth and speak useless things.
நான் வாயை திறந்து பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை பேசலாம்.
I can speak a lot of things without anointing.
அபிஷேகம் இல்லாமல் நான் அநேக வார்த்தைகளை பேச முடியும்.
I got a clever mind, so I can open my mouth and say a lot of clever things.
நான் புத்திசாலித்தனமான என் மனதை வைத்து அநேக புத்திசாலித்தனமான காரியங்களை பேசுகிறேன்.
There are a lot of preachers I've heard who open their mouth and speak a lot of clever things.
அநேக பிரசங்கிமார்கள் நான் கேட்டிருக்கிறேன், தங்களுடைய அறிவிலிருந்து புத்திசாலித்தனமான அநேக காரியங்களை பேசுகிறார்கள்.
But they never led me to victory over sin.
ஆனால் தன்னுடைய வாழ்க்கை என்னை அது ஒரு நாளும் என்னை பாவத்தின் மீது ஜெயித்துக்கு.
And they never helped me to build the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுவதற்கு அது பிரயோஜனமாக இருந்ததில்லை.
They opened their mouth and said many clever things.
ஆனால் வாயை திறந்து அநேக புத்திசாலித்தனமான காரியங்களை பேசினார்.
They cracked many jokes that made me laugh.
அநேக ஜோக்களை அடிக்கிறார்கள் சிரிக்கும்படியாய்.
Paul said that's not what I am interested in.
நான் அப்படிப்பட்ட காரியத்திலே நான் நாட்டமா இல்லை.
I want to verse 20 speak boldly in the way I should speak.
நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு எனக்கு வாக்கு அருள்.
Verse 20.
20th வசனம்.
That I may open my mouth to speak as I should speak.
நான் எப்படி பேசுவோண்டுவோ அப்படி பேசும்படியா நான் வாயை திறக்கும்.
ஏதோ ஒரு காரியத்தை பேசும்படி அல்ல. But to speak in the way I should speak.
நான் எதை எந்த விதத்திலே பேச வேண்டுமோ அந்த விதத்தில் பேசும்படி.
I need people to pray for me.
எனக்காய் ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும்.
I wish every preacher would recognize the need for other people to pray for him if he should speak the way he should speak.
அவர் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசும்படி பிரசங்கியார்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர் ஜெபிக்க வேண்டும் என்ற தேவை உணர்ந்தவர்களா இருப்பார்கள் என்று நான் விரும்புகிறேன்.
That was one of the secrets of Paul's ministry.
அதுதான் பவுலுடைய ஊழியத்தின் ரகசியமாக இருந்தது.
Who are the people who prayed for him?
அவருக்காக ஜெபித்தவர்கள் யார்?
I don't know.
எனக்கு தெரியாது.
So many believers in his churches, we don't know their names.
அவருடைய சபையில் அநேக விசுவாசிகள் அவருடைய பெயர் தெரியாது.
But one day at the judgment seat of Christ,
ஒரு நாள் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே,
and the Lord calls Paul forward to get his reward.
பவுலை முன்பாக அவருக்கு வெகுமதி அளிக்கும்படி பலன் அளிக்கும்படி அழைப்பார்.
He says that in 2 Timothy 4, the Lord will one day give me my reward.
2 தீமோத்தேயு 4 அதிகாரம் சொல்கிறார், தேவன் எனக்காக அந்த பிரதிபலனை தருவார்.
And when he calls Paul forward,
பவுலை முன்பாக அழைக்கும் பொழுது,
the Lord may call another 1000 men and women.
ஆண்டவர் 1000 சகோதர சகோதரிகளை முன்பாக அழைக்க முடியும்.
Maybe a lot of sisters.
அநேக சகோதரிகளாக இருக்கலாம்.
And you'll wonder who are these?
இவரெல்லாம் யார் என்று நீங்க ஆச்சரியப்படலாம்.
And the Lord will say these were the heart.
இவர்கள்தான் இருதயம் இவர்கள் மூலமாய் அந்த ரத்தம் போய் பவுல் பிரசங்கிக்க முடியும்.
Nobody knew them on earth.
பூமியிலே ஒருவரும் அவர்கள் அறியவில்லை.
They prayed and I heard that prayer and Paul was able to speak.
அவர்கள் ஜெபித்தார்கள், அந்த ஜெபத்தை நான் கேட்டு பவுல் அதனால் பேச முடிந்தது.
This is the body of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
And there are wonderful brothers and sisters who don't take any honor for themselves.
அற்புதமான சகோதர சகோதரிகள் தங்களுக்கென்று எந்த கணத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை.
Who really want the body of Christ to be built.
உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரம் கட்டப்பட விரும்புகிறவர்கள்.
And say, Lord, I don't care if nobody knows my name.
ஆண்டவரே, என்னுடைய பெயர் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை.
And people think I'm doing nothing for the body of Christ. That's also okay.
கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று ஜனங்கள் நினைக்கலாம், பரவாயில்லை.
You know when I get time, I pray for the Lord's servants.
ஆண்டவரே, எனக்கு நேரம் கிடைக்கும் போது தேவனுடைய ஊழியர்களுக்காக நான் ஜெபிப்பேன்.
And I know that prayer goes to heaven and goes and helps that brother who's serving the Lord.
And the jabam paralogathirku pogurathu ooyam seira and the deva manidanukku adu prayojanam padigiradhu.
And that man himself may not know who's praying for him.
And the manidanukke yaar avarkai jebikkiraarnu theriyamal irukkalam.
But he's getting some power which somewhere
avarku engirundho oru balan kedaikkirathu.
I remember one very clear example that happened many years ago, I think maybe 35 years ago.
Sumar 35 varadangalukku munbaga oru vaalkai nadandha oru sambhavam nyabagam irukkirathu.
Those days we didn't have many CFC churches.
Andha naatkalle aneka CFC sabaigal illai.
So I went to a new place in India.
Indiavile oru pudhiya edathirku pone.
And I asked one or two brothers to come for those meetings.
And onra rendu sanagodarul ennodu kooda andha kootathukku varumbadi
aayidhu. So I went ahead.
நான் முன்பாக போனி.
Those brothers were catching a train and coming there.
அந்த சகோதரர்கள் ட்ரெயின் எடுத்து எனக்கு பின்பாக வந்தார்கள்.
So I reached there.
நான் அந்த இடத்திலே சேர்ந்து விட்டேன்.
And those brothers had not reached there.
அந்த சகோதரர்கள் அங்க வந்து சேரவில்லை.
So this is a new group. I didn't know anybody there.
அது ஒரு புதிய குழு. எனக்கு யாரையுமே அங்க தெரியாது.
And they had invited me to speak, so I got up to speak.
அங்க பிரசங்கிக்கும்படி என்னை அழைத்தார்கள். நான் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தேன்.
It was a big struggle for me to speak.
அந்த இடத்துல பேசுவது எனக்கு மிகப்பெரிய போராட்டமா இருந்தது.
Normally I find it very easy to speak.
நான் சாதாரணமாய் நான் பிரசங்கிப்பது எனக்கு எளிதாக
இருந்தது. But I was struggling.
ஆனா அந்த நேரத்துல போராடினேன்.
There was translator, brother was translating.
எனக்கு
சகோதரர் one person was translating.
ஒருவர் மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார்.
And then as I was standing there and speaking,
நான் அங்க நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது
I saw two or three of our CFC brothers coming in. The train had reached and they came to the meeting.
இரண்டு மூன்று CFC சகோதரர்கள் ட்ரெயின்ல வந்தவர்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்தார்கள்.
And as soon as they came,
அவர்கள் வந்த உடனே
I suddenly saw a change in my liberty.
என்னுடைய நான் விடுதலை உணர ஆரம்பித்தேன்.
Now I saw there for the first time,
முதல் முறையாக அந்த நான் பார்த்த காரியம்,
I cannot serve the Lord alone.
நான் தனியாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
I need the body of Christ.
எனக்கு கிறிஸ்துவின் சரீரம் அவசியமா இருக்கு.
Very important for you to understand that.
முக்கியமான காரியம் நீங்கள் புரிந்து
கொள்ள வேண்டும். The Old Testament God called individuals.
பழைய உடன்படிக்கையிலே தேவன் தனிப்பட்ட நபர்களை அழைத்தார்.
One Noah.
ஒரு நோவா.
He had no co-workers.
யாரும் உடன் ஊழியர் இல்லை.
One Elijah.
ஒரு எலியா.
No co-workers.
யாரும் உடன் ஊழியர் இல்லை.
After he went away, Elisha, no co-workers.
அதுக்கு பிறகு எலிஷா அவருக்கும் ஊழியர் இல்லை.
And all these prophets were like that.
இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பின்பற்றவர்களா இருந்தால் எரேமியா.
Isaiah.
ஏசாயா.
John the Baptist, no co-workers, alone.
தனி மனிதன் எந்த உடன் ஊழியரும்
இல்லை. Old Testament was like that.
முழு உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கை அப்படித்தான் இருந்தது.
When Jesus came,
இயேசு வந்தபொழுது
you always send people 2 by 2.
அவர் இரண்டு இரண்டு பேராய் ஜனங்களை
அனுப்பி, you read Luke chapter 10 verse 1, he sent them 2 by 2.
லூக்கா 10 அதிகாரம் 1 வசனத்தில் இரண்டு இரண்டு நபர்களை அனுப்பினார்.
And in the Acts 13, Paul and Barnabas.
அப்போஸ்தல 13 அதிகாரம் பவுலும் பர்னபாவும்.
Acts 3, Peter and John.
அப்போஸ்தல 3 அதிகாரம் பேதுரும் யோவானும்.
The days of this single ministry is finished in the Old Testament.
தனிநபர் ஊழியம் பழைய உடன்படிக்கையோடு முடிந்து விட்டது.
I remember when we started CFC in Bangalore, it was 2 of us, not 1.
பெங்களூர்லே CFC ஆரம்பித்த பொழுது நாங்கள் இரண்டு நபர்.
That's why every place we say you must have a minimum of 2 elders.
அதனால தான் எல்லா இடங்களிலும் குறைந்தபட்சம் இரண்டு மூப்பர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம்.
A small group may start with 1, but as soon as possible we must have 2 elders.
சிறு குழுவாக இருக்கும் பொழுது ஒருவர் இருக்கலாம், சீக்கிரமாக இரண்டு மூப்பர்கள் அவசியம்.
Because God's will is there should be a expression of the body of Christ.
ஏனென்றால் கிறிஸ்துவின் சரீரத்தின் வெளிப்பாடு அங்க இருக்க வேண்டும் என்று தேவன்
விரும்புகிறார். That means minimum 2 people.
அதற்கு குறைந்தபட்சம் 2 நபர்கள்.
You know that verse Matthew 18:20, where 2 or 3 are gathered together, there I am in the midst.
மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனத்திலும் எங்கு 2 3 பேர் நாமத்தினால் உருப்படுகிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன்.
What about where one person is alone?
எங்கு ஒரு நபர் தனியாக இருக்கிறார்?
Something is missing.
ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது.
Jesus said in Matthew 18:20, 2 is the minimum.
ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 18:20 இல் குறைந்தபட்சம் 2 பேர்.
2 people then I am in the midst.
2 பேர் இருந்தால் அவர் மத்தியில் நான் இருப்பேன்.
You can't build the body of Christ with 1 person.
ஒரு நபர் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட முடியாது.
You need 2.
2 அவர் அவசியமாக இருக்கிறார்.
We must build fellowship.
அதனால்தான் ஐக்கியத்தை கட்ட வேண்டும்.
And that is why husband and wife must always try to be 1.
அதனால்தான் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்க
வேண்டும். Then the Lord can do something because he is in the middle.
ஏனென்றால் அப்பொழுதுதான் தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அவர் மத்தியத்தில் இருக்கிறார்.
Do you know why the devil tries to bring a division between you and your husband or you and your wife?
ஏன் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சாத்தான் பிரிவினை கொண்டு வர முயற்சிக்கிறான்
தெரியுமா? Because he knows then Jesus won't be in the middle.
ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு இருக்க
முடியாது. You may live in the same house.
ஒரே வீட்டில் நீங்கள் வாழலாம்.
But husband is there, wife is there.
கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார்.
Same house.
ஒரே வீடு.
But they are not one.
ஆனால் அவர்கள் ஒரு மனமா இல்லை.
Jesus is not in the midst.
இயேசு கிறிஸ்து அவர் மையில் மத்தியத்தில் இல்லை.
You understand that?
அதை புரிந்துகொள்கிறீர்களா?
Let me show you that in Matthew 18.
மத்தேயு 18 அதிகாரத்தில் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Matthew chapter 18
Matthew 18th adhigaram
and verse 19
19th vasanam
First of all it says there must be two of you who agree
mudhalavu solugire irandu per angal urumanapada vendum
That's the first step
mudhalavu karyam
they must agree
avargal urumanapada vendum
and then they must pray to the father
adarku piragu pidavai nokki jebikka vendum
and then their prayer will be answered
அதற்கு பிறகு அவர்கள் ஜபம் பதிலளிக்கப்படும்
do agree and ask it will be done
இரண்டு பேர் ஒருவனப்பட்டு கேட்டால் அதுக்கு அவர்கள் கொடுக்கப்படும்
I say why lord
ஏன் ஆண்டவரே
because the reason is given in verse 20
20வது வசனத்திலே அதன் காரணம் சொல்லப்படும்
because where two people are agreed like that jesus says I am in the middle
ஏனென்றால் இரண்டு பேர் அப்படி ஒருவனப்பட்டால் நான் அவர் மத்தியில் இருக்கிறேன்
verse 20 is the reason for the answered prayer
அந்த பதிலளிக்கப்பட்ட ஜெபத்திற்கான காரணம் வசனம் 20ல் இருக்கிறது
verse 19 says your prayer will be answered if two of you agree
இரண்டு பேர் ஒருவனப்பட்டால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும்
என்று because then I'll be in the middle
ஏனென்றால் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்
what about if two people don't agree
இரண்டு பேர் ஒருமனப்படாமல் இருந்தால் என்ன
Jesus is not in the middle
அவர் இயேசு கிறிஸ்துவால் மத்தியில் இல்லை
then you can pray and pray and pray nothing will happen
ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம் ஒன்று நடக்காது
I want to say to you husbands and wives
கணவன் மனைவிக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்
the devil is 100% desirous to prevent prayers from being answered in your home
சாத்தான் 100% உங்கள் குடும்பத்திலே ஜெபங்கள் உங்களுக்கு ஜெபங்கள் பதிலளிக்காதபடிக்கு பிரயாசப்படுகிறார்
your prayers for yourself should not be answered your prayers for your children should not be answered
ungalukkai neengal edukkira jabangal ungal pilaigalukkaga irukkira jabangal badhilikkapadakoodadhu
and he knows these verses even if you don't know it
indha vasana ungalku theriyavillai endralum saathanukku nandraga theriyum
he says all I have to do is just bring a little division between this husband and wife
naan seiya vendiya kaaryam ellam avargal iruvarukku madhiyile oru pirivinai kondu varum
then they can pray as much as they like
evlo neram virumbinalum avargal jabithukondirukku
I know that nothing will happen
enakku theriyum ondrume nadakkadhu
You married people please look back over your past life.
திருமணமானவர்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள்.
See if the devil has not succeeded in your home.
சாத்தான் உங்கள் குடும்பத்திலே வெற்றி பெறவில்லையா என்பதை யோசித்து பாருங்கள்.
You go to church meeting regularly.
சபை கூட்டங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து போகிறீர்கள்.
But the devil's got power in your home.
சாத்தான் உங்கள் குடும்பத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது.
It's no use just singing songs on Sunday morning.
வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பாடல் பாடுவது எந்த பிரயோஜனமும் இல்லை.
You have to be united at home.
குடும்பத்திலே நீங்கள் ஒருமனமாய் இருக்க வேண்டும்.
My wife and I have claimed this prayer, this promise so many times in our 50 years of married life.
எங்களுடைய நானும் என் மனைவியும் எங்களுடைய திருமண 50 வருட திருமண வாழ்க்கையிலே அநேகமுறை இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
Especially for our 4 children.
குறிப்பாக எங்கள் 4 பிள்ளைகளுக்காக
God gave us 4 children and said you got to bring them up for me.
ஆண்டவர் எங்களுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்து எனக்காய் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றார்.
How to bring them up in a difficult world?
இந்த கடினமான உலகத்திலே எப்படி அவர்களை வளர்க்க முடியும்?
How to bring them up with limited money?
குறைந்த பணத்தை வைத்து எப்படி அவர்களை வளர்க்க முடியும்?
Agree and pray.
ஒருமனப்பட்டு ஜெபித்தோம்.
There's nothing he cannot do.
தேவன் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை.
He can do miracles for your family.
ஆண்டவர் குடும்பத்திலே அற்புதங்களை செய்ய முடியும்.
Because he'll be in the midst.
ஏனென்றால் அவர் உங்கள் மத்தியிலே
இருக்கிறார். Let me read the reverse of these two verses.
இந்த இரண்டு வசனங்களை நான் எதிர்மறையாய் நான் எடுத்து வாசித்தேன்.
If two of you do not agree,
இரண்டு பேர் ஒருமனப்படாதிருந்தால்,
and they ask,
அவர்கள் கேட்கும்போது,
it will not be done.
அது அவர்களுக்கு செய்யப்படாது.
Because I am not in the midst.
ஏனென்றால் அவர் மத்தியில் நான் இல்லை.
You understood it now?
இப்போது புரிந்து கொண்டீர்களா
That's exact opposite of these two verses.
இந்த இரண்டு வசனங்களுக்கு முற்றிலும் எதிர்மறையானது.
Who knows that?
அது யாருக்கு தெரியும்?
The devil knows it.
சாத்தானுக்கு தெரியும்.
So this is the body of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
Your wife does not have to be like you.
உங்களைப் போல உங்கள் மனைவி இருக்க வேண்டிய அவசியம்
இல்லை. Another part, you're another part.
நீங்கள் ஒரு அங்கமாய் இருக்கிறீர்கள், அவர்கள் ஒரு அங்கமாய்
இருக்கிறார்கள். But you have to be one.
ஆனால் ஒன்றாய் இருக்க வேண்டும்.
Other people in the church don't have your gift.
மற்றவர்களுக்கு சபையிலே உங்களுக்கு இருக்கிற வரம் இல்லை.
We have to be one.
நீங்கள் ஒன்றாய் இருக்க முடியும்.
That's why the devil is always trying to bring division in the body of Christ.
அதனால கிறிஸ்துவின் சபையிலே சாத்தான் எப்படியாவது பிரிவினை கொண்டு வர முயற்சிக்கிறான்.
So we think of how to be hot.
எப்படி நாம் மனலா இருக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன்.
We need fellowship.
நமக்கு ஐக்கியம் அவசியம்.
See nowadays many people in cities don't see fires made out of coal
இன்னாலே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் இந்த தணல்னாலே கரியை வைத்து அனல் மூட்டுவதை பார்த்ததில்லை
we have got heaters and gas stoves and all that
in the gas stove heaters பயன்படுத்துவதால்
but in places where there are coal fires where you put a lot of coal and then fire comes
சில இடத்தில் நிலக்கரி கரிகளை போட்டு நெருப்பை கொண்டு வருவார்கள்
even if the fire is burning bright
அந்த நெருப்பு பயங்கர அக்னியா
எரிந்து கொண்டிருந்தால்
அந்த கரிகள் எல்லாமே சிகப்பாய் அக்னியை போல இருக்கும்
you take out one coal
ஒரே ஒரு அதிலிருந்த கரியை ஒரு ஒரு
maybe the brightest coal
அது மிக பிரகாசமாக இருக்கிற ஒரு கரி
and put it outside
அந்த கரி துண்டை வெளியே எடுத்து விடுங்க
what will happen
என்ன நடக்கும்
you think it will continue to burn
அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்குமா
it will die out
அது முற்றிலுமாய் மரித்து விடும்
even if it is the hottest coal there it will die out
அங்க இருக்கிற மிக பிரகாசமான அனலா இருக்கிற கரியா இருந்தாலும் அது மரித்து போயிடும்
that is a parable
அதுதான் ஒரு ஓமை
Don't think you can do it on your own.
நீங்கள் உங்கள் பலனால் நீங்களாவே செய்ய முடியும்னு நினைக்காதீர்கள்.
You need to be in fellowship with others.
நீங்கள் மற்றவர்களோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும்.
At least one other person.
குறைந்தபட்சம் ஒரு நபரோடாவது.
You know there are people who have tell me brother Zach there's nobody in my town who is interested in your message only I and my family are interested.
நீங்கள் சில இடங்களில் சொல்வார்கள் என்னுடைய பட்டணத்திலே உங்களுடைய செய்தியை குறித்து விருப்பமாய் கேட்கிறவர்கள் நானும் என் மனைவியும் தான் மற்றவர்கள் யாருமே இல்லை.
We are listening to your message on the internet regularly.
நாங்கள் உங்களுடைய செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
Don't be satisfied with that.
அதை குறித்து திருப்தி அடையாதிருங்கள்.
You okay now you pray that God will bring one other family in touch with you.
நீங்கள் ஜெபியுங்கள் இன்னும் ஒரே ஒரு குடும்பத்தை தேவன் உங்களோடு தொடர்பு கொள்ள வைக்கும்படி
and then meet together
அதற்கு பிறகு அவர்களை சந்தித்து
and that will be the beginning of a church
அதுதான் சபையின் ஆரம்பமாக இருக்கிறது
just two families
இரண்டு குடும்பங்கள்
many churches have started like that
அப்படி अनेक சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது
that is how the first church in Bangalore started with two families
பெங்களூர்ல இருக்கிற சபை அப்படி தான் இரண்டு குடும்பங்களை வைத்து
ஆரம்பிக்கப்பட்டது
20 குடும்பங்கள் அல்ல வெறும் இரண்டு குடும்பங்கள்
and that I've seen in many other places also
adu adhe pole matra aneka idangalilum na paarthirukken
so please remember this the holy spirit gives us different gifts
பரிசுத்தாவியானவர் நமக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார்
and together we can help one another to be on fire for the lord
நாம் இணைந்து ஒருவரை ஒருவர் உதவி செய்து தேவனுக்கென்று அனலா இருக்கும்படி நாம் உதவி செய்ய முடியும்
see ecclesiastes
பிரசங்கியின் புத்தகம்
I hope you all know where that is.
அது எங்க இருக்குது என்று உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன்.
It's right in the middle of your Bible.
உங்கள் வேதாகமத்தின் மையத்தில் இருக்கிற ஒரு புத்தகம்.
It's just after Proverbs, Psalm, Proverbs, Ecclesiastes.
சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி.
Ecclesiastes chapter
4. பிரசங்கியின் புத்தகம் 4 அதிகாரம்.
This is almost like a prophecy of the new covenant.
இது புதிய உடன்படிக்கையின் ஒரு தீர்க்கதரிசனம் போல இருக்கிறது.
Verse
9. 9வது வசனம்.
It applies to families. And it also husband and wife also applies to brothers and sisters
இது குடும்பத்திற்கும் கணவன் மனைவிக்கும் பொருந்தும் சகோதர
சகோதரிகள் two brothers two sisters
இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகளுக்கும்
பொருந்தும் Ecclesiastes 4 verse 9
பிரசங்கின் புத்தகம் 4 அதிகாரம் 9வது வசனம்
two are better than one
ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம்
because they have a good return for their labor
அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல
பலன் உண்டாகும்
இரண்டு நபர்கள் தனித்தனியாய் வேலை செய்தால் அவ்வளவாய்
அவர்களால் ஆனால்
இணைந்து வேலை செய்யும் பொழுது அதிகமான காரியத்தை செய்ய முடியும்
செகண்ட்லி
இரண்டாவதாக
If one of them falls the other is there to help him up
ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலி அவனை தூக்கி விடுவான்
you know these people who climb mountains
மலை ஏறுகிற ஜனங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா
two of them go together one with the rope tied to each other
ஒருவர் இரண்டு பேர் மேலே போவார்கள் ஒன்றோடொன்று அவர்களுடைய கயிறுகள் இணைக்கப்பட்டிருக்கும்
because they say one slips and falls the other person is rope is tied to him he'll hold that person
ஏனென்றால் ஒருவர் தவறி விழுந்தால் மற்றவருடைய கயிறு அவரை தாங்கி பிடிக்க முடியும்
but if a person is alone when he falls
ஆனால் ஒரு மனிதன் கீழே விழும்போது தனிமையாக இருந்தால்
verse 10
10வது வசனம்
nobody to lift him up
அவனை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை
he's talking about the importance of fellowship
ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார்
and two people can make each other warm
இரண்டு பேர் சேர்ந்து யுத்தம் செய்ய முடியும்
and in new testament terms no verse 11 they can keep each other warm
இரண்டு பேர் படுத்துக்கொண்டு அவர்களை அனல் உண்டாக்க முடியும்
that means in new testament terms we can keep each other on hot for the lord
புதிய உடன்படிக்கையின் வார்த்தையில் சொன்னால் ஒருவரை ஒருவர் நாம் அனலாய் வைத்திருக்க முடியும்
i can stir him up and he can stir me up and we can both be on fire for the lord
அவர் என்னை உற்சாகப்படுத்த முடியும் நான் அவரை உற்சாகப்படுத்த முடியும் நாங்கள் இருவரும் அனலாய் இருக்க முடியும்
and then the third thing
மூன்றாவது காரியம்
that is resisting the devil
சாத்தானை எதிர்த்து
போராடுவோம் one the devil may be able to overcome one but two can resist him and overcome him
ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்
these are the advantages of being two
இதுதான் இரண்டு பேரா இருப்பதற்கான சாதகமான காரியம்
it says a cord of three strands cannot be broken easily
அதற்கு பிறகு முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது
That's Jesus coming in the middle. The two becomes three.
And the Yesu Christ மத்தியில் இருக்கிறார். இரண்டு நபர்கள் மூன்று நபர்களாய் மாறுகிறார்.
It's a beautiful picture of fellowship in the New Testament.
புதிய உடன்படிக்கையின் ஐக்கியத்திற்கு என்று மிக அற்புதமான படமாய் இருக்கிறது.
Husband and wife.
கணவன் மனைவி.
Read those verses as husband and wife.
கணவன் மனைவி அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள்.
Read those verses as two elders working together.
இரண்டு மூப்பர்கள் இணைந்து பணி செய்வதை ஒப்பிட்டு பாருங்கள்.
Two brothers working together.
இரண்டு சகோதரர்கள் இணைந்து பணி செய்வது.
Seeking fellowship.
அந்த ஐக்கியத்தை நாடுவது.
Some time ago I illustrated this in a picture way in our church in Bangalore.
சில நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையில பெங்களூர்லே இதை நான் ஒரு காட்சி வடிவமாய் நான் காண்பித்தேன்.
So I said all of us are zeros, worth nothing.
நாம் எல்லோருமே பூஜ்யமாய் இருக்கிறோம், எந்த பிரயோஜனமும் இல்லை.
So I called about 7 or 8 brothers and told them to hold a board with 0 0 0 written on it.
ஏழு எட்டு நபர்களை அழைத்து ஒவ்வொருவரும் ஒரு போர்டை வைத்திருந்தார்கள், பூஜ்யம் 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 என்று எழுதப்பட்டிருந்தது.
Okay, 8 people standing with zeros, what is the value?
எட்டு பேர் பூஜ்யம் என்ற பலகையை வைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய மதிப்பு என்ன?
Zero.
பூஜ்யம்.
Then I said, now I'll show you something.
இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Jesus Christ is one.
இயேசு கிறிஸ்து ஒன்று.
So if I put one in front of just one of these zeros,
இந்த பூஜ்யங்களுக்கு முன்பாக அந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஒன்றை நான் போடுகிறேன்,
he becomes 10.
அது 10 ஆய் மாறி வருது.
You understood that?
அது புரிந்து கொள்கிறீர்களா?
Or you're asleep.
தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா?
One with a zero becomes 10.
அந்த பூஜ்யத்தோடு ஒன்றை சேர்த்தால் 10 ஆய் மாறி விடுகிறது.
All the other 7 zeros are still zeros.
அந்த ஏழு பூஜ்யங்களும் இன்னும் பூஜ்யமாவே இருக்கிறது.
One person with Jesus is worth more than all the others.
ஒரு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு நபர் மற்ற எல்லாத்தையும் பார்க்கிலும் மேலானது.
Now I'll find out whether you're asleep or not.
இப்போது நீங்கள் தூங்குகிறீர்களா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிறேன்.
Now if one person joins this,
இதோடு கூட ஒருவர் இணைந்து கொண்டால்,
another zero comes there.
இன்னொரு ஒரு பூஜ்யம் வந்து விடுகிறது.
The 10 becomes 11, right?
10 11 ஆய் மாறுகிறது.
No, it becomes 100.
நூறாய் மாறுகிறது.
You're awake, okay.
நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
That is the power of fellowship.
அதுதான் ஐக்கியத்தின் வல்லமை.
One more zero.
இன்னொரு பூஜ்யம்.
1000.
ஆயிரமாய் மாறுகிறது.
So even if all of you say, I'm zero, I'm zero, I'm zero, that's okay.
நீங்கள் எல்லோருமே நான் பூஜ்யம் 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 என்று சொன்னாலும் சரி.
I also stood there with a zero in front of me.
நானும் அவர்களோடு ஒரு பூஜ்யமாய் நின்று.
Preacher.
பிரசங்கியா.
Zero.
பூஜ்யம்.
It's only Jesus who's got value.
Yesu Christukku maathrumdhaan madhippu irukkirathu.
If we put Jesus in front of us,
nammudaiya vaazhkaiyin munbaga Yesu Christuvai veippom endral,
don't put him behind.
Pinbaga alla.
Behind means 0001 doesn't help.
Anga poojiyam ellam poi kadaisiyile ondru irukku.
You put him in front.
Mudhalavathu munbaga.
Then only all the zeros have value.
Adarku piragu dhaan ella poojiyathirkum madhippu varum.
Right or wrong?
Seriya thavara?
If you put it at the end,
கடைசியில போட்டால்.
Oh yes. So it's just a little picture. Sometimes picture language helps us.
இப்படி காட்சியிலே படமாய் காண்பிக்கிறது உதவி செய்ய முடியும்.
That is how we get value and that's how we can be hot and help one another.
அப்படித்தான் நாம் மனலா இருந்து ஒருவருக்கொரு உதவி செய்ய முடியும்.
So what we need to see is the example of Jesus Christ.
நாம் பார்க்க வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் முன் உதாரணம்.
So when I read the scriptures,
வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது,
I must see the glory of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் பார்க்க வேண்டும்.
Then I see my own need.
அதற்கு பிறகு என்னுடைய தேவையை பார்க்கிறேன்.
I told you about Isaiah chapter 6.
ஏசாயா 6 அதிகாரத்தை நான் காண
சொன்னேன். Okay, let's go there and see it.
அங்கு சென்று நாம் பார்க்கலாம்.
It says here Isaiah,
Isaiah
in chapter 6 verse 1.
ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்.
He says, in the year King Uzziah died, I saw the Lord sitting on a throne.
உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன்.
That's like we read in 2 Corinthians 3, the Holy Spirit showing us the glory of the Lord.
அது 2 கொரிந்தியர் 3:18 இல் வாசித்தது போல பரிசுத்தாவியானவர் தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறார்.
God did not show Isaiah his sin.
முகத்தையும் கால்களையும் சட்டைகளால்
மூடிக்கொள்கிறார்.
இந்த பாவம் செய்யாத இந்த தேவ தூதர்களால் தேவனை நோக்கி பார்க்க முடியவில்லை.
And when he saw that glory,
அந்த மகிமையை அவன் பார்த்தபொழுது,
he immediately said, oh, verse 5, I'm ruined because I'm such a corrupt man.
ஐந்தாம் வசனத்தில் சொன்னான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்.
Who told him that?
அதை அவனுக்கு சொன்னவர்
Nobody told him.
யாருமே சொல்லவில்லை.
He just saw the glory of the Lord and immediately he felt that way.
தேவனுடைய மகிமையை பார்த்தான் அவன் அப்படிப்பட்டவனாய் உணர்ந்தான்.
And as soon as he confessed his sin,
அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட உடனே
the fire came from the altar verse 6.
ஆறாம் வசனம் பலிபீடத்திலிருந்து அக்னி வந்தது.
And cleansed his mouth.
அவனுடைய வாயை அது சுத்திகரித்தது.
And touched him.
அவனை தொட்டது.
The fire came and touched his mouth.
அவனுடைய வாயை அது தொட்டு.
And the Lord said,
தேவன் சொன்னார்,
verse 9, now go and preach.
ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ போய் பிரசங்கி.
That is the way to preach.
அப்படித்தான் பிரசங்கிக்க
வேண்டும். All preachers must follow this example.
எல்லா பிரசங்கியார்களும் இந்த முன்னுதாரணத்தை
பின்பற்ற வேண்டும். See the glory of the Lord.
தேவனுடைய மகிமையை பார்க்க
வேண்டும். See your own need.
நம்முடைய சொந்த தேவையை
பார்க்க வேண்டும். Confess your need.
நம்முடைய தேவை அறிக்கையிட
வேண்டும். Let the fire from the altar touch your heart.
பலிபீடத்திலிருந்து அக்னி நம்முடைய இருதயத்தை
தொடும். And the Lord says, now go with my anointing and preach.
என்னுடைய அபிஷேகத்தோடு போய் பிரசங்கி.
That is the ministry in the new covenant.
அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியமாய் இருக்கிறது.
So when we go into the scriptures,
வேத வசனத்திற்கு நாம் போகும்போது,
we must see the glory of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பார்க்க வேண்டும்.
Okay, let me give you one or two examples how to read the Bible.
எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று ஒரு சில எடுத்துக்காட்டை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
I'll give you one example.
ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்க விரும்புகிறேன்.
Matthew chapter 12.
மத்தேயு 12ஆம் அதிகாரம்.
When we serve the Lord, we can expect a lot of people will be jealous of us.
நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது अनेகர் நம்மேல் பொறாமையா இருக்கலாம்.
I have met many people in my life for the last more than 55 years who've been jealous of my preaching ability.
என்னுடைய பிரசங்க திறனாலே என்மேல் பொறாமையா இருந்தவர்களை 55 ஆண்டுகளாய் நான் பார்த்திருக்கிறேன்.
And when they are jealous of you, they will tell lies about you to defame you.
அவர்கள் உங்களை மேல் பொறாமையா இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த காரியத்தை பெயரை கெடுக்கும்படியாய் பொய்யான குற்றங்களை சாட்டுவார்கள்.
So that's what happened to Jesus.
அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது.
Matthew 12 verse 22 they brought a demon possessed person who was blind and mute to Jesus.
மத்தேயு 12 ஆம் அதிகாரம் 22 ஆம் வசனம் பிசாசு பிடித்திருந்த ஊமையான ஒரு கூட்டமான மனிதனை கொண்டு
வந்தார். He healed them in the miracle the man spoke and saw.
அவன் பார்க்கும் பேசவும் முடிந்தது.
And all the people were so amazed. This is the son of David.
ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தான் என்றார்கள்.
But the jealous Pharisees.
ஆனால் பொறாமையான பரிசேயர்கள் அங்கு வந்தார்கள்.
They said, no. This is the prince of demons who is working here.
இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூல் என்று சொன்னார்கள்.
Has anybody called you the ruler of demons?
யாராவது ஒருவர் பிசாசுகளின் தலைவன் என்று உங்களை சொல்லி இருக்கிறார்களா?
Maybe people have called you many bad names in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான பெயர்களை வைத்து உங்களை அழைத்திருக்கலாம்.
But this is one of the worst names you can get.
நீங்கள் கேட்க வேண்டிய மிக மோசமான ஒரு வார்த்தை.
Who is the ruler of demons?
சாத்தானுடைய
Who is the ruler of demons?
பெயெல்செபூல் அந்த தலைவன் யார்? சாத்தானுக்கு பிசாசுகளின் தலைவன் சாத்தான்.
He is the ruler of all the demons.
எல்லா பிசாசுகளின் தலைவன் அவன்தான்.
Has anybody called you Satan?
யாராவது உங்களை சாத்தான் சொல்லியிருக்கிறார்களா?
People have called me that.
என்னை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள்.
They called Jesus that.
இயேசுவை அப்படி அழைத்தார்கள்.
What did Jesus do?
இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
He said.
அவர் சொன்னார்.
Verse 31.
31ஆம் வசனம்.
Sorry 32.
32ஆம் வசனம்.
If you speak a word against the son of man it's forgiven.
எவனாலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்.
Forgiven.
அவனை மன்னி.
Did you call me the devil?
நீ என்னை பிசாசு என்று அழைத்தால்?
Forgiven.
மன்னித்துவிடு.
Immediately.
உடனடியாக.
This is how you see the glory of Jesus in the Bible.
இப்படி தான் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வேதத்திலே நாம் பார்க்க முடியும்.
Don't just see that.
அதை வெறும் பார்ப்பது மட்டுமல்ல.
The Holy Spirit comes to make you like that.
பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இயேசுவை போல் மாறும்படி செய்யும்படி
வருகிறார். I told you the two ministries of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் இரண்டு ஊழியங்களை பற்றி சொன்னேன்.
To show you the glory of Jesus and to make you like that.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிப்பது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மாற்றுவது.
So you see, oh they call Jesus the devil.
ஓ இங்கே சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் என்று
அழைக்கிறார்.
அவர்களை அவர் சபிக்கவில்லை.
You know in the Old Testament
பழைய உடன்படிக்கை
when Moses' sister Miriam spoke against him.
மோசேயினுடைய சகோதரி மிரியாம் அவருக்கு விரோதமாய் பேசின பொழுது
சிம்பிள் திங்
சாதாரண காரியம்
Moses why did you marry this non Jewish non Israeli wife?
இந்த யூதரல்லாத இந்த பெண்ணை நீ ஏன் திருமணம் செய்து கொண்டாய்?
That's not such a big insult.
ஒரு பெரிய அவமானமான காரியம் அல்ல.
But God said How dare you speak against my servant?
ஆண்டவர் சொன்னார் நீ எவ்வளவு துணிச்சலா என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினாய்.
You know what Miriam got?
மிரியம் என்ன கிடைத்தது தெரியுமா?
You know? Leprosy.
குஷ்டரோகம்.
What did she do?
அவருக்கு என்ன செய்தாங்க?
She just questioned, why did Moses marry a non-Jewish person?
ஏன் மோசே ஒரு யூதரல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்?
I'll tell you another story.
இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன்.
By the way, that is Numbers chapter 12. You can read it sometime.
என்னாகவும் 12 அதிகாரம் நீங்கள் பின்பு வாசித்து பார்க்கலாம்.
There's another story from 2 Kings chapter 2.
ரெண்டு ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு.
Elisha and received the anointing of Elisha from him.
எலியாவினிடத்திலிருந்து எலிசா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறான்.
And he came up
on மேலே வந்தபொழுது
some people said, you bald man. Elisha was bald, you know.
Elisha,
they made fun of his bald head.
அவனுடைய வழுக்கை தலையை பார்த்து அவனை கிண்டல் செய்தார்.
And said, oh, Elijah went up also. You baldy, you also go up.
எலியா போனான், நீயும் வழுக்கையா இருக்கிற நீயும் போய்விடு.
You know what happened?
என்ன நடந்து தெரியுமா?
Elisha turned around and cursed them.
எலிசா திரும்பி அவர்களை சபித்தான்.
And some bears from the forest came out and killed about 42 of them.
காடுகள்ல இருந்து சில கரடிகள் வந்து 42 பேரை அது கொன்று போட்டது.
Elijah did not call for the bears. God sent the bears.
எலிசா அந்த கரடிகளை அழைக்கவில்லை, தேவன் அந்த கரடிகளை அனுப்பினார்.
But they made fun of a servant of God.
அவர் தேவனுடைய ஊழியரை அவர்கள் கேலி செய்தார்கள்.
Now here is somebody doing something worse than that to Jesus.
இங்கு அதைவிட மோசமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறார்கள்.
They didn't just make fun of his head or anything, they called him devil.
அவரை வெறும் பரியாசம் செய்யவில்லை, அவரை சாத்தான் என்று அழைக்கிறார்கள்.
But they did not get leprosy.
ஆனால் அவர்களுக்கு குஷ்டரோகம் கிடைக்கவில்லை.
No bears came to eat them up.
எந்த கரடிகளும் அவரை கொன்று போடும்படி வரவில்லை.
What did they get?
அவர்களுக்கு என்ன கிடைத்தது?
Forgiveness.
மன்னிப்பு.
Now when somebody does harm to you,
யாராவது ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால்,
do you want to be like Moses? They should get leprosy.
மோசே போல அவர்களுக்கு குஷ்டரோகம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Or you want to be like Jesus and say, forgive them.
இயேசுவை போல இருந்து அவர்களை மன்னியும் என்று சொல்ல விரும்புகிறீர்களா?
You examine your life.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
What do you wish for somebody who has harmed you?
உங்களுக்கு தீமை செய்த அந்த நபருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
Supposing your brother-in-law cheated you of the family property.
உங்களுடைய சகோதரனுடைய கணவர் ஏதோ ஒரு சொத்து விவகாரத்திலே உங்களை அவர் ஏமாற்றி
விட்டார். He stole the whole thing.
எல்லாவற்றையும் விட்டு விட்டார்.
And your wife got no share.
உங்களுடைய மனைவிக்கு எந்த பங்கும் கிடைக்கல.
Oh, your husband did not get any share.
இல்ல, உங்க கணவனுக்கு எந்த பங்கும் கிடைக்கல.
Because some brother-in-law cheated the whole thing.
ஏனென்றால் அந்த சகோதரனுடைய மனைவி கணவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்.
What are you waiting for?
நீங்க எதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
Are you waiting for some calamity to hit him?
ஏதோ ஒரு அசம்பாவிதம் அவருக்கு நடக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
Or can you say you're forgiven?
அல்லது நீங்கள் நான் மன்னித்து விடுகிறேன்
என்று சொல்லுங்கள். In that moment you will discover whether you're an old covenant follower of Moses or a new covenant follower of Jesus.
அந்த நேரத்திலே நீங்கள் உங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம். நீங்கள் பின்னா இயேசு பழைய உடன்படிக்கை மோசேயை பின்பற்றுகிறவர்களா அல்லது புதிய உடன்படிக்கையில் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா?
If I want to be on fire like Jesus was all the time.
இயேசு கிறிஸ்து இருந்தது போல எப்பொழுதே நான் அனலாய் இருக்க விரும்பினால்.
If I wish evil for other people.
மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பினால்.
That is like pouring water on the fire. The fire will go out from my life.
அந்த அக்னியின் மேல் தண்ணீரை ஊற்றுவது போல அந்த அக்னி என் வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும்.
That's why the fire goes out.
அதனால தான் அந்த
How to remain hot?
எப்படி நான் தொடர்ந்து அனலாய் இருப்பது?
Don't pour any water on the fire.
அந்த அக்னியின் மேல் தண்ணீரை ஊற்றாதிருங்கள்.
Don't wish evil for other people.
மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பாதிருங்கள்.
Jesus was always on fire because he never wished evil for anybody.
இயேசு கிறிஸ்து எப்பொழுதே அனலாய் இருந்ததற்கான காரணம் மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லை.
When somebody does evil to you, forgive them.
யாராவது ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு மன்னித்து விடுங்கள்.
You don't have to fellowship with them because that may not be possible. They are not interested in fellowship.
அவர்களோடு நீங்கள் ஐக்கியப்பட முடியாது, ஏனென்றால் அவர்கள் ஐக்கியப்பட விரும்பாமல் இருக்கலாம். அது பரவாயில்லை.
Forgive them.
ஆனால் மன்னித்து விடுங்கள்.
From your heart.
உங்களுடைய இருதயத்திலிருந்து.
And ask the Lord to show you whether you're forgiven from the heart.
ஆண்டவரே, இருதயத்திலிருந்து நான் மன்னித்து விட்டேனா என்று காண்பிக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்கள்.
One example of my own failure.
என்னுடைய வாழ்க்கையின் தோல்வியை குறித்து நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்.
I never did everything perfectly. I made mistakes and I learned from it.
நான் எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாய் செய்யவில்லை. நான் தவறு செய்து அதிலிருந்து கற்றுக்கொண்டேன்.
You know, just like I learned to write the alphabets with mistakes in the beginning, then I learned to write it properly.
எப்படி எழுத கற்றுக்கொள்ளும் பொழுது தவறு செய்தேனோ அதே போல தவறு செய்து அதற்கு பிறகு சரியாய் கற்றுக்கொண்டேன்.
In mathematics also, we make mistakes in addition, then we learn how to do it.
கணிதத்திலும் சில தவறுகளை செய்கிறோம், அதற்கு பிறகு சரியாய் கற்றுக்கொள்ளோம்.
So don't be afraid of making mistakes. If you learn from it, it's good.
நீங்கள் தவறு செய்வதிலே குறித்து பயப்படாதீர்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்வதால் நல்லது.
Somebody did some harm to me.
யாரோ ஒருவர் எனக்கு தீமை செய்தார்கள்.
And when something bad happened to him, I know, I forgave him.
நான் அவரை மன்னித்து
விட்டேன். I said, Lord, from my heart I have forgiven him.
ஆண்டவரே, இருதயத்தில் அவரை மன்னித்து விடுகிறேன்.
And I thought I had done that.
நான் அதை செய்து விட்டேன் என்று
நம்பினேன். Then sometime later when something bad happened to him,
சில நாட்கள் கழித்து அவருக்கு ஒரு தீமை நடந்த பொழுது,
I was a little happy.
என் இருதயத்தில் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன்.
And the Lord said, are you happy?
ஆண்டவர் சொல்றார், நீ சந்தோஷமா இருக்கிறாயா?
That something bad happened to that person who did some wrong to you?
உனக்கு தீமை செய்த ஒரு நபருக்கு ஒரு தீமையான காரியம் நடந்தது என்று?
That shows you did not forgive him from your heart.
அது எதை காண்பிக்கிறது என்றால், நீ உன் இருதயத்திலிருந்து அவரை மன்னிக்கவில்லை.
I said, Lord, thank you for showing me the corruption of my heart.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்தின் அந்த கரையை, நீ அசுத்தத்தை காண்பித்ததற்காக நன்றி.
I deceived myself that I had forgiven him from my heart.
அவனுடைய என் இதயத்திலிருந்து மன்னித்து விட்டேன் என்று நான் என்னை வஞ்சித்துக் கொண்டிருந்தேன்.
But you loved me so much.
ஆண்டவரே, நீ அதிகமாய் நேசித்திருக்கிறீர்.
That you did not allow me to live in that deception.
அந்த வஞ்சனையிலே நான் தொடர்ந்து இராதபடி என்னை காத்துக் கொண்டீர்.
You showed me by something bad happening to him and seeing how happy I was.
அவருக்கு ஒரு தீமை நடப்பதிலிருந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் என்று அதன் மூலமா காண்பித்திருக்கிறேன். எனக்கு வெளிச்சம் கிடைத்தது, என்னை குறித்ததான வெளிச்சம்.
ஆண்டவர்,
என்னை மன்னித்து விடுங்கள்.
Help me only to wish good for all the people who have done harm to me.
ஆண்டவரே, எனக்கு தீமை செய்த எல்லா நபர்களுக்கும் வெறும் நன்மை செய்ய வேண்டும், நன்மை மாத்திரம் நடக்க வேண்டும் என்று விரும்ப உதவி செய்.
From that day I learned to bless those who curse me.
அந்த நாளிலிருந்து என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன்.
Pray for blessing to those who persecute me.
என்னை உபத்திரவப்படுத்தவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க
ஆரம்பித்தேன். Love all my enemies.
எல்லா எதிரிகளையும் நான் நேசிக்க
ஆரம்பித்தேன். Never to wish evil for anybody who's ever done harm to me.
எனக்கு தீமை செய்த எந்த நபருக்கும் நான் தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லை.
Only wish good, 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 good.
அவர்களுக்கு நன்மை, 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 நன்மையே நடக்க வேண்டும்.
See what happens when you see. I learned it from here, the glory of Jesus.
இது இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம்.
That's one thing you can learn.
இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.
This is how we must read the Bible.
இப்படித்தான் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும்.
And wherever you see something Jesus did, Lord, I want to see the glory of Jesus there and I want to be like that.
ஏதாவது ஒரு காரியத்தை இயேசுக்கு செய்வதை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மகிமை அதே நான் பின்பற்ற விரும்புகிறேன்.
See when you see Jesus washing people's feet.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவினதை பார்க்கும் பொழுது,
Don't just admire it.
அதை பார்த்து ஆச்சரியப்படுவது.
Lord, I want to be like that.
ஆண்டவரே, நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்.
I want to be a servant.
நான் ஒரு வேலைக்காரனாக இருக்க விரும்புகிறேன்.
Even if I am the most important person in the church.
சபையிலே நான் முக்கியமான நபராக இருந்தாலும் சரி.
Let me never act like a maharaja, let me act like a servant.
ஆண்டவரே, நான் ஒரு மகாராஜாவை போல இல்லாமல் ஒரு வேலைக்காரனை போல நான் பணி செய்யட்டும்.
There are many other things. If you read the gospels, you can see Jesus' glory.
சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பல இடங்களிலே பார்க்க
முடியும்.
ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அப்படி நம்மை மாற்ற விரும்புகிறார். நாம் ஜெபிக்கலாம்.
ஹெவன்லி ஃபாதர்,
பரலோக பிதாவே,
ரிமைண்ட் us of these things again and again and again when we read your word.
உம்முடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது திரும்ப 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 எங்களை ஞாபகப்படுத்துங்கள்.
So that the fire of the purity and love of God can burn in us all the time.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே பரிசுத்தமும் எங்கள் இருதயங்களில் எப்பொழுதும் மணலாய் எரிந்து கொண்டிருப்பதாக.
Pray in Jesus' name.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஆமென்.
ஆமென்.